பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இறை மைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை ஒரு கூட வாழ்த்துகிறேன். தேவ சமாதானமும் தேவனுடைய கிருபையும் உங்களோடு இருப்பதாக. இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட ஓமை, த பேரபிள் ஆஃப் த பர்ல் ஆஃப் கிரேட் ப்ரைஸ், விலை உயர்ந்த ஒரு முத்து, அதுதான் இந்த ஓமையினுடைய தலைப்பு. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த மத்தேயு 13 அதிகாரத்தில் அநேக ஓமைகளை சொல்லி கொண்டு வருகிற அந்த வரிசையில் பரலோக ராஜ்யத்திற்குரிய இன்னொரு ஓமையாக ஆண்டவர் இந்த ஓமையை ஆண்டவர் சொல்லுகிறார். அதுவேல இந்த வசனத்தில் நம்ம நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற ஒரு வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறதுன்னு சொல்கிறாரு. அதை ஒரு அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை என்ன செய்கிறான், கொண்டான். அந்த முத்துக்கு நிகராக எல்லாவற்றையும் அவன் என்ன செய்கிறான், விற்று அதை வாங்க முயற்சி செய்கிறான் என்பது தான் இந்த இதனுடைய கருத்து. ஒருவேளை இந்த உலகத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலான்னு சொன்னால், எல்லாவற்றையும் அவனிடம் இருந்த எல்லாமே, அவனுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறான். எவ்ரி ஒன் பிலாங்ஸ் டு த வேர்ல்ட். எல்லாருமே இந்த உலகத்தில் எப்படி இருக்கோம், நம்ம உலகத்தோடு இணைந்திருக்கிறோம். உலகத்தில் வந்து ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் வேர்ல்ட், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட். ஒரு உலகம், நம்ம பார்க்கின்ற ஒரு உலகம், நம்ம கண் முன்ன ஒரு உலகம் இருக்குது. இன்னொரு வந்து நம்முடைய கண்களுக்கு தெரியாத ஒரு உலகம் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரல் வேர்ல்டு அப்படின்னு சொன்னால், இயற்கையான உலகத்தை நம்ம என்ன செய்கிறோம், நம் பார்க்கிறோம், கேட்கிறோம், தொடுகிறோம், நுகர்கிறோம், அப்புறம் பார்த்திங்கன்னா உணர்கிறோம். ஸோ இந்த பார்க்கின்ற ஒரு உலகம் எல்லாவற்றையும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றோடு கூட அது இணைந்திருக்குது. இன்னொரு உலகம் இருக்கிறது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, தட் இஸ் இன்விசிபிள், நம்முடைய பார்வைக்கு என்ன செய்யாது, தெரியாத ஒரு உலகம். அப்போது அந்த பார்வைக்கு தெரியாத ஒரு உலகத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அதை நம்ம என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, அந்த இன்விசிபிள் வேர்ல்டு அது நம்ம என்ன செய்கிறது, நம்மை ஏதோ ஒரு விதத்தில் நம்ம என்ன செய்கிறது என்று சொன்னால், ஒரு பாதிப்பை உருவாக்குறது அல்லது நமக்குள்ளாக ஒரு மாற்றத்தை உண்டாக்குறது. அந்த இன்விசிபிள், பார்ப்பதற்கு முடியாத ஒரு உலகம் ஒன்று இருக்குது. அதை ரெண்டாக நம்ம பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலான்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து கிங்டம் ஆஃப் காட், இன்னொன்று வந்து கிங்டம் ஆஃப் சாட்டன். ஒன்று தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்று பிசாசினுடைய ராஜ்யம். ரெண்டுமே என்ன எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்விசிபிள், யாரும் அதை என்ன செய்ய முடியாது, நேரில் பார்க்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் ஆண்டவரை அவன் ஏற்றுக்கொள்ள தவறுகிற பட்சத்தில், ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு அவன் சொந்தக்காரனாக இல்லை என்று சொன்னால், அவன் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுறான், அவன் த கிங்டம் ஆஃப் சாட்டன், அதாவது பிசாசினுடைய ராஜ்யத்திற்குள்ளாக அவன் தள்ளப்படுகிறான். மத்தேயு 12:30 வசனத்தை வாசியுங்கள். என்னோடு இராதவன் யாரா இருக்கிறான், எனக்கு விரோதியாக இருக்கிறான். ஒன்னு கிங்டம் ஆஃப் காட், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஒருவன் இருக்க வேண்டும். அவருடைய ராஜ்யத்தில் அவன் இல்லை என்று சொன்னால் அவன் என்னவா மாறுகிறான், ஆண்டவருடைய விரோதியாய் மாறுகிறான். இப்போ பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் நோ டுவல் ரெசிடென்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு சிட்டிசன்ஷிப் வாங்க முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து ஆண்டோடைய ராஜ்யத்துலேயும் மெம்பராக இருப்போம், பிசாசின் ராஜ்யத்துலேயும் டுவல் சிட்டிசன்ஷிப். ஒருவேளை நம்ம அமெரிக்காவிலே ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கலாம், இந்தியாவிலேயும் சிட்டிசன்ஷிப் வச்சுருக்கலாம், பட் ஆனால் ஆண்டோடைய ராஜ்யத்தில் ஒரே சிட்டிசன்ஷிப் தான், ஒரு இடத்துல தான் நம்ம இருக்க முடியும். இந்த ரெண்டு ராஜ்யமும் பூமியின் மீது என்ன செய்து கொண்டே இருக்கிறதுனா, தங்களுடைய ஆளுமை தன்மையை செலுத்தி கொண்டே இருக்கிறது. இப்போது கிங்டம் ஆஃப் காட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அங்கே பிதாவாகிய தேவன் இருக்காரு, குமாரன், பரிசுத்தாவி, தேவ தூதர்கள், கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தில் இளைப்பாறி கொண்டிருக்கிறவர்கள், உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், பரிசுத்தாவி, இவைகள் எல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்திற்கு. இது ஒரு இன்விசிபிள் கிங்டம். இந்த ராஜ்யத்தினுடைய செய்தியை தான் இயேசுவானவர் என்ன செய்கிறார், உலகத்துக்கு வந்து அறிவிக்க வந்தார். எல்லாரையும் இந்த ராஜ்யத்திற்கு சொந்தக்காரராய் மாற்றதான் ஆண்டவர் என்ன செய்தார், வந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ராஜ்யத்தில் நம்ம காண்கிற காட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் ஏற்படுத்தின ராஜ்யம், ஆதாம் பாவம் செய்த பொழுது என்னாச்சுன்னு கேட்டால், ராஜ்யம் என்னாச்சு, பிசாசினுடைய ராஜ்யம் ஒன்று உருவானது. அதனால தான் இயேசு என்ன சொல்கிறார்னா, யோவான் 3:3 நீங்கள் என்ன செய்யணும், மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் பிறக்காதவன் என்ன செய்ய மாட்டான், பரலோக ராஜ்யத்தில் காணவே முடியாது. அப்போ மறுபடியும் பிறக்கின்ற ஒரு அனுபவம் தான் ஒருவன் எந்த ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வருதுன்னு கேட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வருது. தேவனுடைய ராஜ்ய எப்படிப்பட்டது என்று சொன்னால் தேவனோடு இணைந்து வாழ்கின்ற ஒரு ராஜ்யம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை எபிரேயர் 9:27 அதை அருமையான எபிரேயருக்கு எழுதின ஆசிரியர் ரொம்ப அழகாக எழுதுறாரு. எபிரேயர் 9:27 படிங்க. பாருங்க, மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்போ அந்த பிறப்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த உலகத்தில் பிறந்த பிறப்புக்கும் அதுக்கு ஒரு வித்தியாச தன்மை இருக்குது. எப்படிப்பட்ட தன்மை என்று சொன்னால், அது தேவனோடு கூட இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உருவாகின்ற ஒரு பிறப்பு. அப்படி ஒரு மனிதன் அந்த பிறப்பின் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவன் என்ன செய்கிறான், சொந்தக்காரனாய் மாறிவிடுகிறான். அப்படி இல்லாதவன் கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு அவன் எப்படி இருக்கிறான்னு கேட்டால், அவன் தூரமாகவே நிற்கிறான். அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், சங்கீதம் 78:39 சொல்லுது அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. 78:39 பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றான்னு கேட்டா, அவர்கள் மாம்சம் என்றும் திரும்பி வராமல் அகழுகின்ற காற்றுன்னு நினைவு கூர்ந்தார். திரும்பி வராத காற்று எப்படி இருக்கும், அப்படி வீசிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு மனிதன் ஆண்டவரை அறியாவில்லை என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையானது எப்படி போயிருதுன்னு கேட்டா, அவன் பெறுகின்ற கிருபையை அவன் சுதந்தரிப்பதற்கு முன்பதாகவே அவனுடைய வாழ்வு காலம் என்ன செய்து விடுகிறது, முடிந்து விடுகிறது. இப்போ இது ஒரு பக்கம் தேவனுடைய ராஜ்யம். இந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு மறுபடியும் பிறந்த அனுபவம் அவங்க கொண்டு வருது. இதுக்கு நேர் ஆப்போசிட் இன்னொரு கிங்டம் சொன்னேன், அதுவும் ஒரு இன்விசிபிள் கிங்டம். அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், அது பிசாசினுடைய ராஜ்யம். அவன் என்ன சொல்லுவான்னு கேட்டால், மனிதனுக்கு இன்னும் அநேக பிறப்பு இருக்கு, இந்த பிறவிலனா அடுத்த பிறவியில் நீ என்ன செய்யலாம், எப்படியாவது மோட்சத்துக்கு வந்துடலாம், அப்படிலாம் அந்த உபதேசங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்குறது. ஆனால் ஒரே முறை பிறப்பது, ஒரே முறை மறிப்பது. இந்த சாத்தனுடைய ராஜ்யத்தில் யாரெல்லாம் மெயினாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சாத்தான்னு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவனுடைய என்ன சொல்கிறது, விக்கெட் ஏஞ்சல்ஸ், எல்லா விதமான துன்மார்க்கமான தூதர்கள். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய நாமத்தை அறியாதவர்கள் எல்லாமே அந்த ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர் தான். அதுக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு வராத எல்லாருமே அந்த ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களாய் மாறிவிடுகிறார்கள். அதுதான் 1 யோவான் 3:8 நமக்கு சொல்லுது. 1 யோவான் 3:8 பார்த்தீங்கன்னா, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசினவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். அப்போ நம்ம எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பிசாசானவனுடைய எல்லா துன்மார்க்கமான கிரியை செய்கிறவர்கள் எல்லாம் எந்த ராஜ்யத்துக்கு சொந்தக்காரராக இருக்காங்க, பிசாசனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தக்காரராக இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த அதையெல்லாம் என்ன செய்தார், அழிப்பதற்காக ஆண்டவர் வந்தார். இப்போ இந்த ஓமையில் நம்ம எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய ராஜ்யம் எவ்வளவு ஒரு மேன்மையான ராஜ்யம், அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், அது ஒரு விலையேற பெற்ற ஒரு முத்து. அதை நம்ம பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும், அதிகமாய் பிரயாசப்பட்டு என்ன செய்யணும், நம்ம அந்த முத்தாக, ஆண்டவருடைய விலையேற பெற்ற முத்தாக நாம் என்ன செய்யணும், வாழணும். ஸோ ஆண்டவர் என்ன செய்கிறார் பார்த்தீங்கன்னா, நம்மை வாங்குவதற்கு அவர் என்ன செய்தார், விலை கிரயமாக தன்னையே என்ன செய்தார், அடிக்க கொடுத்தார். இந்த ஓமையை நம்ம ஒரு பக்கம், விலையேற பெற்ற முத்து ஒரு விலையேற பெற்ற ஆத்துமா ஒரு மனிதன், இன்னொரு பக்கம் அந்த விலையேற பெற்ற முத்து ஒரு விலையேற பெற்ற திருச்சபை, இன்னொன்று விலையேறப்பட்ட முத்து வந்து தேவனுடைய ராஜ்யம். இப்போ பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் உங்களையும் என்னையும் வாங்குவதற்கு என்ன செய்தார், தன்னை முழுவதுமாய், எப்படி ஒரு மனிதன் முத்து இருக்குன்னு கண்டுபிடிச்சு என்ன செய்தார், தன்னிடம் இருக்கிற எல்லாவற்றையும் விற்றுதான் அந்த முத்தை என்ன செய்தான், வாங்கினான். அதே போல இயேசுவானவர் நம்மை மீட்டெடுப்பதற்கு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் என்ன செய்தார், சிந்தி அதன் மூலமாக என்ன செய்கிறார், நம்மை எல்லாம் ஆண்டவர் விலை கிரயமாய் வாங்கியிருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் ஒரு விலையேற பெற்ற முத்தாக இருக்கிறோம். இப்போ இந்த விலையேற பெற்ற இந்த முத்து எப்படி உருவாகிறது, திருச்சபைக்கும் இந்த திருச்சபையாக ஒரு முத்து இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த வேத வசனத்திலிருந்து சில காரியங்களை சிந்திக்கலாம். இதை வாங்குகிறவர், விலை கிரயமே வாங்குகிற அந்த மெர்ச்சன்ட் யாருன்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து. அந்த விலையேற பெற்ற முத்து வந்து திருச்சபை. அதை வாங்குவதற்கு ஆண்டவர் என்ன செய்தார், தன்னையே அவர் என்ன செய்தார், விலைக்கிரயமாக கொடுத்தார். அது மாத்திரமல்ல, இந்த முத்து எப்பயுமே எப்படி இருக்கும்னு கேட்டால் இட்ஸ் அழகானது, இட்ஸ் பியூட்டிஃபுல். அது மாத்திரமல்ல இட் ஹஸ் சம் நிறைய ஆவிக்குரிய சத்தியத்தை நம்ம இந்த முத்துவுக்கும் திருச்சபைக்கும் ஒப்புமைப்படுத்தி நம்ம என்ன செய்யலாம், கற்றுக்கொள்ளலாம். முதல் காரியம், அ பேர்ல் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் சஃபரிங். அதிக உபத்திரவத்தில் தான் எது உருவாகிறது, முத்து உருவாகிறது. முத்து எப்படி உருவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரியும் அந்த சிப்பின்னு சொல்லுவாங்க, அது என்ன கடல் மட்டத்தில் வந்து என்ன செய்யும், மேலே வந்து திறந்து நிற்கும். அது மேலே ஏதாவது ஒரு சின்ன தூசியோ அல்லது ஒரு சின்ன மண் துகள் ஏதாவது ஒன்று அதில் விழுந்தவுடன் அது என்ன செய்யும், மூடிக்கொள்ளும். அவ்வளோதான். அதன் பிறகு அது என்ன செய்யும், நேர கடலுடைய அடிமட்டத்தில் போய் அது என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாய் வளர ஆரம்பிக்கும். அந்த மண், அந்த மண்ணோடு கூட அந்த என்ன சொல்கிறது, சிப்பியினுடைய உள்ளே இருக்கிற அந்த உயிர் என்ன செய்யும், அந்த மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், அதனுடைய அந்த கெமிக்கல், அதனுடைய இதில் உருவாகின்ற ஒரு விதமான கெமிக்கல் என்ன செய்யும்னா, அதை கொஞ்சம் கொஞ்சமாய் உருவாக்கும். கிட்டத்தட்ட 3 வருஷம் வரைக்கும் கூட என்ன செய்யும், ஒரு சில முத்துக்கள் வளரும். இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா அது மிகுந்த உபத்திரவத்தின் காலம். எப்படின்னா, அது மூடி அது உள்ளே வந்து விழுந்த அந்த மணல், அந்த மண் துகள் அல்லது ஒரு சிறிய பொருள் எதுவானாலும் சரி, ஒரு தூசி கூட போதும், அது என்ன செய்யும், அந்த சிப்பியினுடைய உள்ள இருக்கிற அந்த உயிரை என்ன செய்யும், அது கொஞ்சம் கொஞ்சமாக இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த உபத்திரவத்தில் தான் என்ன பிறக்கிறது, அந்த விலையேற பெற்ற முத்து உருவாகிறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம அதை எப்படி ஒப்புமைப்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், ஈவன் திருச்சபை கூட எப்படி உருவாச்சுன்னு கேட்டால், மிகுந்த உபத்திரவத்தில் தான் திருச்சபை பிறந்தது. இந்த முத்து உருவாவதற்கு அந்த இது என்னென்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த முத்துக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றம் ஒன்று உருவாகும். இப்போ எப்படி பாவத்திலும் உலக சாபத்திலும் இருந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவானுடைய ரத்தம் சிந்துதலின் மூலமாக ஒரு பெரிய உபத்திரவத்தின் வழியாக ஒரு பெரிய மாற்றம் அடைந்து என்னவாய் மாறுகிறார், ஒரு நல்ல ஆண்டவருடைய விசுவாசியாக அல்லது நல்ல ஒரு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு முத்தாக மாற்றப்படுகிறான். எபேசியர் 5:27 அருமையான பவுல் அதை சொல்கிறார். எபேசியர் 5:27 பார்த்தீங்கன்னா, கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மைத்தாமே அதற்காக என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார். ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் ஏற்படுத்தின திருச்சபையில் நம்ம வந்து மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிறோம் என்று சொன்னால், இந்த திருச்சபை உருவாவதற்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், அவர் தன்னையே விலைக்கிரயமாய் கொடுத்திருக்கிறார். அவர் மிகுந்த உபத்திரவத்தின் வழியாக கடந்து வந்தார், சிலுவையை சுமந்தார், அவருடைய தலையில் என்ன இது பண்ணாங்க, முள்மூடி சூட்டப்பட்டார், சிலுவையில் தொங்கினார், இரத்தத்தை சிந்தினார். பார்த்தீங்கன்னா அந்த உபத்திரவத்தில் தான் திருச்சபை பிறந்தது. அதனால் திருச்சபை யார் என்ன செய்ய முடியாது, அழிக்கவே முடியாது. எத்தனையோ காலகட்டங்கள், எத்தனையோ பேர் திருச்சபை அழிப்பதற்கெல்லாம் கங்கணம் கட்டினாங்க, ஆனால் யாரால் என்ன செய்ய முடியவில்லை, ஒன்றுமே முடியவில்லை. ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, த பேர்ல் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் ஒர்த்லெஸ் மேட்டர். எந்த ஒரு ஒர்த்தே இல்லாத அல்லது என்ன சொல்லலாம், மேபி ஒரு சீப்பான ஒரு எலமெண்ட், என்னென்னத்தெல்லாம் உருவாங்க கேட்டால், அ சார்ட் ஆஃப் ஜங்க், ஒரு சின்ன தூசி, இல்லைனா ஒரு மணல் துகள், இல்லைனா ஒரு பீஸ் ஆஃப் வேஸ்ட், ஏதாவது ஒரு சின்ன வேஸ்ட்டு. அந்த முத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரைகளில் தான் அது என்ன செய்யும், அந்த ஓரங்களில் வந்து நிற்கும். அந்நேரம் காற்று வீசும்போது காற்றில் பறந்து வருகிற ஒரு சின்ன தூசி கூட என்ன செய்யும், மாறிவிடும். இப்போ திருச்சபை பார்த்தீங்கன்னா, எப்படிப்பட்ட மக்களெல்லாம் திருச்சபையில் சேர ஆரம்பித்தாங்க, ஞானிகளும் பெரிய பெரிய ராஜாக்களுமா வந்தாங்க, எப்படிப்பட்ட மக்கள், உலகத்தில் சாதாரணமான மக்கள். அதாவது மத்தேயு 9 இயேசு சொல்லும்போது, மத்தேயு 9:12-13, மேபி ஒர்த்லெஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி சொல்லலாம், பெரிய ஒரு ஞானத்திலும் இல்லை எல்லாவற்றிலும் தேறினவர்களை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்யவில்லை, இது பண்ணல. மத்தேயு 9:12-13 பார்த்தீங்கன்னா, வியாதியஸ்தர் படிங்க, போதும். அப்போ அங்க வியாதியஸ்தனாக இருந்தவன், அப்போ ஒரு மனிதன் பாவத்தில் அல்லது எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில அல்லது மிகவும் எளிய நிலையில் உள்ள ஒரு மனிதனை ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு விலையேற பெற்ற முத்தாக ஆண்டவர் மாற்றுகிறார். ஸோ இந்த மாற்றத்தை உருவாக்க வேண்டிய வேலை தேவன் செய்கிறார். நம்ம என்ன செய்யணும்? சரியான இடத்துல போய் என்ன செய்யணும்? இருக்கணும். சிப்பிக்குள்ள விழுந்த அந்த தூசியானது ஒரு நாள் என்ன மாறப்போகுது? முத்தாக மாறப்போகுது. அந்த தூசி ஒருவேளை அந்த இடத்துல இல்லைன்னா அது என்ன இருக்கும்? அது தூசியாக வாழ்க்கை முடிந்து விடும். ஒருவேளை இந்த உலகத்தில் ஒரு மனிதன் சாதாரணமாக இருக்கலாம், அவன் ஒரு நாள் கிறிஸ்துவுக்குள் திருச்சபைக்குள் அவன் வந்து சேரும் பொழுது அவன் பாவங்கள் அவனை விட்டு நீங்கிறது, சாபம் நீங்குகிறது, அவன் வாழ்க்கை மாற்றமடைகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் என்ன செய்கிறான்? உருவாக்கப்படுகிறான். அதான் எபேசியர் 2 எழுதும்போது பவுலடியார் சொல்கிறாரு. எபேசியர் 2 முதல் 1-2 படிக்கும்போது பவுல் சொல்கிறார் பாருங்கள், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை அவர் என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார். அப்போது பாவத்தினால் ஒரு மனிதன் மரித்தே போகிறான். ஆனால் அந்த மரணத்திலிருந்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு புதிய ஜீவனை கொடுக்கிறார், ஒரு புதிய முத்தாக மாற்றுகிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ல் இஸ் எ காம்போசிட் திங். இப்போ ஒரு முத்து வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பொருளினால் உருவானதல்ல. அது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாதாரண ஒரு மண் துகள், அதோடு கூட அந்த சலைவா, அதாவது அந்த சிப்பியினுடைய எச்சி, அதனுடைய அதுதான் என்ன செய்யும்? அதை வந்து என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமாய் உருவாக்கும். அதுக்குள்ளே இருக்கிற கால்சியம், அந்த சரீரத்தில் இருக்கிற கால்சியம், அந்த சிப்பி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிப்பியாக இருக்கும். அந்த சிப்பிக்கு உள்ளே விழுந்த அந்த தூளை அது என்ன செய்கிறது? அது மூடினவுடன் அது உள்ளே வந்து இந்த 3 எலமெண்ட்டும் அங்கே ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. அந்த 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 என்ன சொல்கிறது, அந்த கால்சியம், அந்த அந்த சிப்பியுடைய அந்த சலைவா. ஸோ திருச்சபையும் பார்த்தீங்கன்னா இப்படி எல்லா தரப்பு மக்களும் ஒன்றிணைந்து தான் ஒரு முத்தாக மாறுகிறது. பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சபையில் பல பவுலடியார் சொல்லும்போது கிரேக்கர், யூதர், சமாரியர் எல்லாருமே எல்லா காலகட்டத்திலும் என்ன செய்யப்பட்டார்கள்? பல விதமான ரேஸ், பல விதமான பேக்ரவுண்ட் உள்ளவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து தான் திருச்சபை உருவாச்சு. திருச்சபை ஒரு கூட்ட மக்களுக்காக அல்ல. அதை நம்ம பார்க்கணும்னு சொன்னால் கலாத்தியர் 3:26-28 பவுல் அதை மிக அழகாக எழுதுகிறார். பார்த்தீங்கன்னா யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் ஒன்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்களே. அப்போது திருச்சபைக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேற்றுமைகள் உள்ளவர்கள் எல்லாம் ஒன்றாக இணைகிறார்கள். இணைந்து தேவனுடைய பார்வையில் ஒரு விலையேற பெற்ற முத்தாக மாறுகிறார்கள். அப்போது இந்த இது இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டாக நம்ம வரோம். ஒருத்தர் நல்ல பலசாலியாக சர்ச்சு உள்ள வருவார், ஒருத்தர் பலவீனனாக வருவார், ஒருத்தர் ரொம்ப பாவம் செய்துட்டு மனம் நொந்து போய் வருவார், ஒருத்தர் பாவமே செய்யாத ஒரு வருவார். ஆனால் எல்லாரும் ஒன்றாக கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படும் பொழுது அந்த திருச்சபை எப்படி மாறுகிறது? ஒரு விலையேற பெற்ற ஒரு முத்தாக மாறுகிறது. தனி மனிதன் ஒரு விலையேற பெற்ற முத்தாக மாறுகிறான். திருச்சபை அஸ் அ ஹோல், ஒரு முழு உருவத்தோடு கூட என்ன செய்கிறது? அதனால தான் பவுல் அதை என்ன சொல்கிறாருன்னா உள்ள வர வர ஒவ்வொருவருக்கும் என்ன கொடுக்கப்பட்டது? கிருபையினால் நாம் என்ன செய்யப்பட்டோம்? கிறிஸ்துவனுடைய சுதந்திரவாளிகளாய் மாறினோம். பார்த்தீங்கன்னா அதே கலாத்தியர் 3 அந்த கடைசி வசனத்தில் நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்துவத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் போதும், அவனுக்கு என்ன வாரிசு உரிமையே அங்கே கொடுக்கப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா A pearl grows gradually. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் நைட்டில் ஒரு முத்து உருவாவதில்லை. இது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறது? வளருகிறது. எப்படி வளர ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மண் துகள் அல்லது அந்த சிறிய தூசியானது அந்த சிப்பிக்குள்ளே விழுந்தவுடன் அது என்ன செய்கிறது? அது மூடிக்கொள்கிறது. ஏறக்குறைய ஒரு 3 காலத்துக்கு பிறகு அதற்குள்ளே இருக்கிற அந்த பூச்சி என்ன செய்கிறது? அந்த சிப்பி மரித்து போகிறது. ஆனால் உள்ளே ஒரு முத்து உருவாகி விடுகிறது. அப்போது 100% அதனுடைய தன்மை எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் உள்ளே முத்து என்ன செய்கிறது? வளர செய்கிறது. பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சபையோடு நம்ம தொடர்புபடுத்தி பார்க்கும்போது திருச்சபை கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற திருச்சபை ஒன்று வெளியரங்கமாக இருக்கிற ஒரு திருச்சபை. அதுக்கு நம்ம நிறைய பேர் வச்சுருக்கோம். இது லுத்ரன் சர்ச், இது மெத்தரி சர்ச், இது பெண்டகாஸ்டல் சர்ச், நிறைய வச்சுருக்கோம். ஆனால் இன்னொரு திருச்சபை ஒன்று. என்ன திருச்சபை? இன்விசிபிள் சர்ச், நம்முடைய பார்வைக்கு தெரியாத ஒரு திருச்சபை. அந்த திருச்சபையில் நீங்களும் நானும் உறுப்பினராக இருக்கணும். அதுதான் தேவனுடைய திருச்சபை. அது எவ்வளோ வருஷம் ஆச்சு? அந்த சர்ச்சுக்கு வயசு என்னன்னு கேட்டால் 2000 வருஷம் ஆச்சு. இயேசுவானவர் தான் அந்த திருச்சபையினுடைய மூலக்கல்லாக இருக்கிறார். அதுக்கப்புறம் யார் வரா? சீடர்கள், அப்போஸ்தலர்கள். அதுக்கப்புறம் யாரு? ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. எப்படி ஒரு சாதாரண துகள் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு எப்படி வெளியேற பெற்றாய் மாறியதோ, அதே போல திருச்சபையும் எப்படி 2000 வருஷமா என்ன செய்கிறது, அது கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்ந்து கொண்டே இருக்குது. டே பை டே ஒவ்வொரு நாளும் புது புது மக்கள் ஆண்டுடைய திருச்சபையில் என்ன செய்யப்படுகிறார்கள், சேர்க்கப்படுகிறார்கள். தேவனை அறிந்து கொள்கிறார்கள், தேவனுக்குள்ள பலப்படுறாங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாறுகிறார்கள். ஸோ இந்த வெளியேற பெற்ற முத்து அது எப்படி தொடர்ந்து வளரக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது. ஒரே நாளில் உருவாவதில்லை. இன்னைக்கு நிறைய நேரங்களை நம்ம நினைக்கிறோம், அவசரப்படுறோம். ஆனால் ஆண்டவருடைய காரியங்கள் எப்படின்னா பொறுமையாக அது என்ன செய்யும், வளர்ந்து கொண்டே இருக்கும். நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையில் அப்போ எப்படி இருக்கணும், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், வேதத்தை அறிகிற அறிவில் வளரணும், ஜெபம் பண்ணுவதில் வளரணும். அப்படிப்பட்ட அந்த தொடர் வளர்ச்சியை தான் இந்த முத்து என்ன செய்கிறது, உருவாவதற்கு ஒரு தொடர் வளர்ச்சி நிலை ஒன்று கொடுக்கப்படுகிறது. இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா அது அது நம்ம வேதத்தில் பார்க்கும்போது எபேசியர் 2 அதிகாரத்தில் 21-22 வசனத்தில் பவுல் அதை சொல்லுகிறார். பாருங்க, நம்மளும் என்ன செய்யறோம், அந்த திருச்சபை மேல நம்ம ஒருவேளை போன ஜெனரேஷன்ல ஒரு இவ்வளவு மக்கள் ஆண்டவருக்குள்ள வந்திருப்பாங்க, அவங்க அதுல இணைக்கப்பட்டாங்க, இப்ப நாம இணைக்கப்படுறோம். இன்னும் காலம் வர வர இன்னும் அநேகர் என்ன செய்வாங்க, இணைக்கப்படுவாங்க. அதுக்கு மேலே வந்து 20வது வசனத்தில் பவுல் சொல்லும் போது முதல்ல தீர்க்கதரிசி, அதுக்கப்புறம் அந்த அஸ்திபாரத்தின் மேலே ஒவ்வொருவராக கட்டப்படுகிறார்கள். ஸோ நீங்களும் நானும் அப்போ அந்த திருச்சபையில் நம்ம இணைந்து இருப்பதனால் நம்ம என்ன செய்கிறோம், நாளுக்கு நாள் நமக்குள் வளர்ந்து கொண்டே இருக்கோம். திருச்சபை வளர்கிறது, தனி மனிதனும் என்ன செய்கிறான், வளர்கிறான். நம்ம ஒரு மாற்றமே இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை வந்து எங்கள் திருச்சபையில் அல்ல, இண்டிவிஜுவல். ஸோ எனக்குள்ளாக நான் என்ன செய்ய வேண்டும், வளர வேண்டும். ஆனால் பல நேரங்களில் நம்ம என்ன சொல்கிறோம், அவர் வளரலை இவர் வளரலைன்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையிலே அவர் தேவனுடைய ஆலயத்தில் அந்த இன்விசிபிள் சர்ச் ஆண்டவருடைய திருச்சபையில் உறுப்பினராக இருந்தால் அவர் என்ன செய்வார், கண்டிப்பாக வளர்ந்து கொண்டே இருப்பார். அது என்ன, அந்த வளர்ச்சி நிறுத்தவே முடியாது. இட்ஸ் அ நேச்சுரல் க்ரோத், அது ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்து கொண்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேர்ல் இஸ் அ ஹிடன் ஒர்க், இது வந்து மறைந்து நடைபெறுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது, அந்த சிப்பியில் அந்த ஒரு தூசி விழுந்தவுடன் அது மூடிக்கொள்கிறது, கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அது எங்கே போயிடுது, கடலினுடைய ஆழத்தில் போய் அது என்ன செய்கிறது, ஒரு இடத்துல செட்டில் ஆயிடுது, அவ்வளோதான். அந்த குறிப்பிட்ட சூழ்நிலைகளுக்குள்ள என்ன செய்கிறது, அது அது போய் தண்ணியின் ஆழத்தில் போய் உட்கார்ந்துருது. அதே போல தான் த சர்ச் ஆஸ் விசிபிள் அண்ட் இன்விசிபிள் ஸ்பிரிச்சுவல் பாடி. ஒரு பக்கம் நம்ம உலகம் பார்க்கின்ற வெளியரங்கமாக ஒரு உலகம் இதுதான் திருச்சபைன்னு சொன்னாலும், தெர் இஸ் அ இன்விசிபிள் சர்ச், நம்ம கண்ணுக்கு புலப்படாத ஒரு திருச்சபை, அதுதான் நாளுக்கு நாள் என்ன செய்கிறது, வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய வேலையை யாரும் என்ன செய்ய முடியாது, இது பண்ண முடியாது. அதே தான் எபேசியர் 1 அதிகாரத்தில் பவுல் சொல்கிறாரு, அந்த 22வது வசனத்தில்
எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி,
எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. அடுத்த வசனம்
எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார்.
பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவானவர் தான் முதல் நூற்றாண்டில் முதல் மனிதனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு உண்டானதில் இருந்து இன்னைக்கு ஒருவேளை 2015வது வருஷத்தில் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுகிறான் என்று சொன்னாலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும், அவன் ரட்சிக்கப்பட முடியும். அதனால் நான் ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், அதனால் நான் இன்னொருத்தனை போய் ரட்சிக்க முடியுமான்னு கேட்டால் நான் என்ன செய்ய முடியாது, ரட்சிக்க முடியாது. ரட்சிப்புக்கு நேராய் நடத்த முடியும், ஆனால் கிறிஸ்து தான் எப்படி இருக்கார், எல்லாவற்றிற்கும் அவர் என்ன செய்கிறாரு, அவர் தான் தலையாக, அவருடைய பாதத்தின் கீழே தான் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார், ஆளுகை செய்கிறதை நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மறைந்திருந்து செயல்படுது. ஒருவேளை நம்ம சொல்லலாம், இவங்க பிரசங்கம் கேட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன், இவங்க தான் என்ன கிறிஸ்து ரட்சிப்பு நடத்துறாங்க, ஆனால் நம்ம உண்மையில் ரட்சித்தது யார், அந்த மறைவான மறைந்து இருந்து கிரியை செய்தது யாருன்னு கேட்டால் இயேசு கிறிஸ்துவானவர். அதை நம்ம ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா பர்ல் இஸ் அ வெரி வேல்யூபிள் ஆப்ஜெக்ட், இது ஒரு விலையேற பெற்ற ஒரு காரியம். இந்த முத்து வந்து உலகத்திலேயே இட்ஸ் வெரி காஸ்ட்லி, ஒர்த் ஆஃப் மில்லியன்ஸ், பல பல லட்சங்களுக்கு அது என்ன செய்யுது, விலையேறப்பட்டது. அதே போல தான் த சர்ச் எஸ் ஒர்த் ட்ரெஷர் ஆஃப் ஹெவன் ஆஃப் காட், திருச்சபையும் விலையேறப்பெற்றது. ஆனால் பல நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம், திருச்சபையினுடைய விலையேறப்பெற்ற தன்மையை நம்ம மறந்து விடுகிறோம், அல்லது திருச்சபையினுடைய விலையேறப்பெற்ற தன்மையை நம்ம அறிந்து கொள்ளாமல் வாழ்கிறோம். இது ஏன்னா, இந்த திருச்சபை உருவாவதற்கு ஆண்டவர் என்ன செய்தார், தன் ஜீவனை விலைக்கிரயமாக கொடுத்திருக்காரு. த வெரி வெரி பெஸ்ட் அவர் எதை கொடுத்தார்னா, தன்னையே கொடுத்து ஒரு வடியை ஏற்படுத்திட்டார். எங்களுக்கு பரலோக ராஜ்யத்தினுடைய கதவுகளை திறந்து வச்சிட்டார். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, த சர்ச் இஸ் த பிளேஸ் வேர் வி டேஸ்ட் ஹவு த ஹெவன் உட் பி. பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும் என்பதை நம்ம எங்கே ருசித்து பார்க்கலாம், தேவனுடைய ஆலயத்தில் பார்க்க முடியும். உலகத்தில் வர எங்கேயுமே என்ன செய்யாது, பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குன்னு கேட்டால் நமக்கு உலகத்தில் வர எந்த இடத்துலையும் அதை நம்ம ருசிக்க முடியாது. திருச்சபைக்குள்ளே மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும்னு ருசிக்க முடியும். காரணம் என்ன வேண்டு சொன்னால், திருச்சபை என்னவாக இருக்கிறது, ஆண்டவுடைய ராஜ்யத்தினுடைய முன்னோடியாக இருக்கிறது. இந்த திருச்சபை மாத்திரம்தான் என்ன செய்கிறதுனா, ஒரு மனிதனை நித்திய அழிவிலிருந்து ரட்சிப்பின் வடிக்குள்ளே அவனை அழைத்து வருது. அப்போது நரகத்தினுடைய பாதைகளை, ஒரு மனிதனுக்கு நரகத்தின் பாதைகள் திறக்கப்படும் போது அந்த திருச்சபை என்ன செய்து அதை மூடி விடுகிறது. அவன் என்ன செய்யப்படுகிறான், நித்திய வாழ்வுக்கு நிறைய வருகிறான். ரோமர் 5 அருமையான பவுல் அதை அழகாக எழுதுகிறார். ரோமர் 5:6-7 வசன வாசியுங்கள்.
பாத்தீங்களா,
அப்போ மனிதன் பாவத்தில் இருந்த பொழுதே அவர் என்ன செய்கிறார், மரணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் அந்த விலையேற பெற்ற கிரயத்தை என்ன செய்கிறார், வச்சிருக்காரு. அதனால தான் ஒரு மனிதனுடைய ரட்சிப்பு அல்லது ஒரு மனிதன் கடவுளை ஏற்றுக்கொள்வது வந்து அவனுடைய வாழ்க்கையானது எப்படி மாறுதுன்னு கேட்டால், விலையேற பெற்ற ஒன்றாய் மாறிவிடுகிறது. அவனுடைய ஆத்மா இனி எங்கே போக போகிறதில்லை, அழிவுக்கு போக போகிறதில்லை. அந்த ஆத்மா இட்ஸ் சேஃப். எதுக்காக, பரலோகத்துக்கு அது என்ன செய்யுது, அது இட்ஸ் ரெடி. அதனால் நம்ம திருச்சபை ஒரு விலையேற பெற்றதாக இருக்கனால, ஸோ இட்ஸ் அ ஒர்க் ஆஃப் ப்ரேயிங். நம்ம திருச்சபையில் உட்காந்து ஜோமனலாம், திருச்சபையில் என்ன செய்யலாம், காணிக்கை கொடுக்கலாம், திருச்சபையில் நம்ம என்ன பண்ணலாம், வேலை செய்யலாம். திருச்சபைக்காக செய்கிற ஒரு சின்ன வேலையை கூட எப்படிப்பட்டது, அது உலகத்தில் நமக்கு கிடைச்ச பெரிய கிருபை. நிறைய பேருக்கு அது என்ன செய்கிறாங்க, அது ஒரு பேர்டனை ஃபீல் பண்ணுறாங்க. பட் இட்ஸ் நாட் அ பேர்டன். திருச்சபை வந்து ஆண்டவர் ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷமாக வச்சுருக்காரு. அந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தில் நம்ம வேலை செய்வது எத்தனை மகிழ்ச்சி பாருங்கள். அதை நம்ம அதுக்காக எதையுமே என்ன செய்யலாம், சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ஈவன் அவர் டைம், அவர் டேலண்ட், நம்ம திருச்சபைக்காக என்ன செய்யலாம், அதெல்லாம் விட்டு கொடுக்கலாம். ஏன்னா தேவன் அந்த திருச்சபை எப்படி பார்க்கலான்னா, அவருடைய பார்வையில் உலகத்தை ஆண்டவர் பார்க்கும்போது ஆண்டுடைய கண்கள் முதல்ல எதை பார்க்கும், அவருடைய திருச்சபை தான் தி பெஸ்ட். அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை, வேறு எந்த ஒரு இதையும் ஆண்டவர் என்ன செய்வதில்லை, அதை காட்டிலும் மேன்மையாக ஆண்டவர் என்ன செய்வதில்லை, பார்ப்பதில்லை. திருச்சபை ஒன்று தான். எப்படி ஒரு முத்து, எத்தனையோ விதமான விலையேற பெற்ற கற்கள் இருந்தாலும் முத்துக்கு எப்படி இருக்கும், அதுக்கு வேர்ல்டிலே டாப் ரேட். எதனால் அப்படின்னா, அது கற்களில் மிகவும் உச்சிதமான ஒரு கல். அதே போல் ஆண்டுடைய பார்வையில் உலகத்தில் எல்லாம் இருந்தாலும் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்மா அது எப்படிப்பட்டது, விலையேறப்பட்டது. அதே போல் திருச்சபை, தேவன் அதற்காக எவ்வளோ விலைக்கிரயம் கொடுத்துருக்காரு, அது என்ன என்ன செய்யுது, விலையேறப்பட்டது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, த பேர்ல் இஸ் எ யூனிட்டி. முத்து என்பது அது ஒரு ஒற்றுமைக்கு அடையாளம், ஒரு யூனிட்டி. பார்த்தீங்கன்னா, முத்து என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, வெட்டவே முடியாது. மிகவும் கடினமான ஒரு கல், என்ன செய்யலான்னா, உடைச்சா அதோட அதனுடைய மகிமையும் போயிடும், அது இல்லாமல் போயிடும், அதை திரும்ப ஒட்டவே முடியாது. இப்போ வைரம்லாம் என்ன செய்வாங்க, செதுக்குவாங்க. ஆனால் முத்து அதை என்ன செய்ய மாட்டாங்க, ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. அது ஒரே அது உருவாகிற அந்த சைஸு அப்படியே வச்சுக்கணும், அவ்வளோதான். அதில் அதோடு கூட என்ன செய்வாங்க, தங்கத்தில் மோதிரங்களோ வேறு ஏதோ ஆபரணங்கள் செய்வாங்க. இப்போது இது என்னைக்கு உடைக்கப்படுதோ அன்னைக்கோட என்ன ஆயிடுச்சு, அந்த கல்லினுடைய உச்சிதத்தன்மை போயிடுது. இப்போ லோக்கல் சர்ச்சில் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நிறையா பிளவுகள் நம்ம பார்க்குறோம். ஆனால் என்னைக்கு திருச்சபை பிரிகிறதோ அன்றைக்கி என்ன ஆயிடுது, அதனுடைய மகிமை போயிடுது. ஸோ ஒருவேளை நம்ம வெளியே காண்கிற திருச்சபையிலையுமே ஒரு பிரிவு வந்தது திருச்சபைக்குள்ளே, என்ன ஆயிடுச்சு, அதோட அந்த திருச்சபையுடைய பழைய மகிமை திரும்ப வர்றதே இல்லை. ஆனால் ஆண்டவர் வைத்திருக்கிற இன்விசிபிள் சர்ச்சை யாரும் என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது. அது உடைக்கவே முடியாது. உலகத்தில் எந்த நாட்டில் எங்கே இருந்தாலும் ஆண்டவரோடு கூட ஒருவன் என்ன செய்யலாம், அந்த திருச்சபையில் இணைக்கப்படுகிறான். அந்த திருச்சபை ஒரு முத்தை போல இருக்கிறது, இட்ஸ் எ யூனிட்டி. அது ஒரு நாளும் என்ன செய்யாது, அது உடைக்கவே முடியாது. அப்படி உடைக்க யாராவது நினைச்சாங்கன்னா அவர்கள் தான் என்ன செய்வார்கள், அதை விட்டு வழி விலகி போவார்கள். ஸோ ஆண்டவர் அந்த அந்த விலையேற பெற்ற ஆண்டவருடைய திருச்சபை, த ஸ்பிரிச்சுவல் சர்ச், அது யார், அது த பாடி ஆஃப் கிரைஸ்ட் மேட் ஆஃப் போத் டெட் அண்ட் அலைவ் வில் எவர் ஸ்டாண்ட் ஆஸ் ஒன். எப்போதும் ஒரே தேவனோடு கூட ஒரே ஒரு ஐக்கியத்தில் ஒன்றாக அவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், நிற்கிறார்கள். எனவே திருச்சபை வந்து என்ன எந்த காலத்தை கொண்டும் பிரிக்கவே யார் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. அப்படி பிரிக்க நினைத்தாலே அதனுடைய மகிமைத்தன்மை என்ன செய்துவிடும், போய்விடும். ஸோ இந்த விலையேற பெற்ற முத்து ஒரு விலையேற பெற்ற திருச்சபை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ஓமையில் நம்ம அடுத்த ஒரு காரிய அடுத்த இன்னொரு காரியம் இதில் பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா பர்ல் ரிஃப்ளெக்ஸ் லைட். முத்து என்ன செய்கிறதுன்னு சொன்னால் வெளிச்சத்தை பிரதிபலிக்கிறது. இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி. அதான் அந்த முத்தினுடைய விலையேற பெற்ற தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் என்ன செய்யும், அது அந்த லைட்டை என்ன செய்யும், ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ திருச்சபையும் அழிந்து போகிற உலகத்தில் கிறிஸ்துவின் வெளிச்சத்தை உலகத்திற்கு என்ன செய்கிறது, பிரதிபலிக்கிறது. இப்போ நீங்களும் நாளும் ஒரு நல்ல விலையேற பெற்ற முத்துன்னா நம்ம எதை பிரதிபலிப்போம், கிறிஸ்துவினுடைய வெளிச்சத்தை நம் மூலமாக பிரதிபலிப்போம். அப்போ நம்ம ஒரு பாட்டு பாடினாலோ ஒரு பிரசங்கம் பண்ணாலோ அல்லது ஒரு ஜெபம் பண்ணாலோ அதில் யார் யார் வெளிப்படுவா, கிறிஸ்துவின் வெளிச்சம் வெளிப்படணும். இந்த பாட்டு பிரசங்கியார் அல்ல, இந்த ஜெபிக்கிறவர்கள் என்பது அல்ல, மாறாக கிறிஸ்துவினுடைய வெளிச்சம் நம்மில் என்ன செய்யுது, பிரதிபலிக்கிறது. அதனால தான் திருச்சபையினுடைய முக்கிய தன்மையே கலங்கரை விளக்காக என்ன செய்யுது, திருச்சபை உலகத்தில் கிறிஸ்துவின் வெளிச்சத்தை காண்பித்து கொண்டே இருக்கிறது. எப்படி ஒரு எப்படி நிலா வந்து சூரியனிடமிருந்து வெளிச்சத்தை எல்லாம் என்ன செய்யுது, வாங்கிக்கிட்டு இருண்டு உலகம் இருள் சூழும் பொழுது அது என்ன செய்கிறது, தனக்குள்ளாக ஒரு வெளிச்சத்தை வெளிப்படுத்துகிறது. அதே போல தான் இந்த விலையேற பெற்ற முத்து என்ன செய்கிறது என்று சொன்னால் அது வெளிச்சத்தை தனக்குள் சேர்த்து வைத்து கொண்டு அது என்ன செய்கிறது, ஒரு ரிஃப்ளெக்ட் கொடுத்துட்டே இருக்கு, அது ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இந்த விலையேற பெற்ற முத்தாக நாமும் இருக்கணும், நம்ம திருச்சபை இருக்கணும். அப்படி இருந்தோன்னா உண்மையிலேயே அதை அதுக்காக நம்ம என்ன செய்யலாம், எல்லாவற்றையும் இழக்கலாம். ஒரு நல்ல விலையேற பெற்ற முத்தாக மாறுவதற்கு எல்லாவற்றையும் என்ன செய்து விடலாம், இழந்து விடலாம். ஏனென்று சொன்னால் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற முத்தாக இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா சி சம் ஆஃப் த வேல்யூபிள் திங்ஸ் ஃபார் கிறிஸ்டியன் லைஃப். நம்முடைய இந்த முத்து குறித்து இந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னா திரும்ப வாசியுங்கள் மத்தேயு 13 அதிகாரத்தில். இதில் பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த அப்படின்னா என்ன சொல்லுது, மிக வேல்யூபிள் திங்ஸ். இந்த உலகத்தில் சில காரியங்கள்லாம் ரொம்ப ரியலி வேல்யூபிள். அந்த வரிசையில் நம்ம எதையெல்லாம் ரொம்ப வேல்யூபிள் அப்படின்னு கேட்டால் வி ஹாவ் அ பைபிள் ஒர்த் பிலீவிங். இந்த வேத வசனம் விலையேற பெற்றது. எதனால விலையேற பெற்றதாக மாறிச்சு, இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க வேதம் என்ன ஒரு சாதாரண புத்தகம் தானே அப்படின்னு. ஏன் இந்த வேதம் ஒரு விலை உயர்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொன்னால், முதல் காரியம் நம்ம இதில் எதை கற்றுக்கொள்ளணும்னு கேட்டால், முதலாவது ஒரு மனிதனுடைய ரட்சிப்புக்கு வழி நடத்துவது வேதம். ரோமர் 10:17 வசனம், 1 பேதுரு 1:23 வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா வேத வசனம் நமக்கு விசுவாசத்தை உண்டாக்குறது, விசுவாசம் ரட்சிப்புக்குள்ளாக நம்ம என்ன செய்கிறது நடத்துகிறது. இந்த வேதம் இல்லாமல் ஒரு மனிதன் ரட்சிப்பின் பாதையை கண்டுபிடிப்பது ரொம்ப 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 கடினம். ஸோ எனவே இந்த வேதம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ரியல்லி ஒர்த் பிலீவிங். இதை நம்புவதற்கு மிகவும் உகந்த ஒன்று. உலகத்தில் எதை நம்பினாலும் நம்பாமல் போனாலும் சரி, வேதத்தை ஒரு மனிதன் நம்பினால் அவன் வாழ்க்கை என்ன ஆகாது, மோசம் போகாது. ஏனென்று சொன்னால் இந்த வேதம் அவ்வளவு விலையேற பெற்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆஃப் காட் இல்லுமினேட்ஸ் பாத்வே, நம்ம நடக்கின்ற பாதைக்கு வெளிச்சத்தை உண்டாக்குது. 119:105 வசனம் சொல்லுது, ஒரு வசனம் என் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். அப்போ இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்குடைய வாழ்க்கைக்கு தேவையான வழிகள் எல்லாமே இந்த வேதம் என்ன செய்கிறது, நமக்கு காண்பிக்கிறது. அதனால இந்த வேதம் ஒரு விலையேற பெற்றது. அது மாத்திரமல்ல வேர்ட் ஆஃப் காட் இஸ் அவர் பவர் சோர்ஸ் ஆஃப் ஹோலி லிவிங். ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு சோர்ஸ் நமக்கு தேவை அப்படின்னு சொன்னால் இந்த வேதம். இந்த வேதம் ஒரு மனிதனோடு இருந்தால் அந்த மனித வாழ்க்கை எப்படி இருக்கும்? பரிசுத்தமாக இருக்கும். பரிசுத்தம் வேதம் இருந்தால் பரிசுத்தம் இருக்கும். வேதம் நம்ம வீட்டு தூரமாக போனால் பாவம் தானே வந்து நம்ம என்ன செய்யும்? பிடித்துக்கொள்ளும். அதனால தான் வேதத்தை நம்ம என்ன செய்யணும் எப்பொழுது? அதை 119 சங்கீதம் 11 வசனத்தில் சொல்லுது, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவாங்க. நமது வசனத்தின்படி தன்னை காத்து கொடுத்துருவாங்க. அப்போது வேத வசனம் என்ன செய்கிறது? ஒரு பரிசுத்தமாக ஒரு மனிதனை நிலைநிறுத்துவதற்கு இந்த வேதம் இருக்கு. இது ஒரு விலையேறப்பெற்ற புத்தகம். ஸோ இந்த விலையேறப்பெற்ற ஒரு முத்து, இதை நம்ம என்ன செய்யணும்? ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. வேர்ட் ஆஃப் காட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஹோப் அண்ட் கம்ஃபர்ட். நம்முடைய வாழ்க்கைக்குரிய நம்ம சோர்ந்து போன நேரங்களில் அல்லது உடைந்து போன நேரங்களில் மனம் கலங்கி நிற்கிற நேரங்களில் வேதம் நமக்கு என்ன கொடுக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கையை நமக்கு தருகிறது, ஒரு தேற்றுதலை நமக்கு தருகிறது. வேதத்தில் பார்த்தீங்கன்னா 1 தெசலோனிக்கேயர் 4 18 வசனத்தில் பவுல் சொல்வார், இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். எந்த வார்த்தை? இப்போ இந்த இன்னைக்கு நீங்கள் ஒரு மனிதன் ரொம்ப சோர்ந்து போன நேரத்தில் எதை சொன்னாலும் அவனுக்கு என்ன இருக்காது? உண்மையான ஆறுதல் வராது. ஆனால் இந்த வேதத்தை கொஞ்ச நேரம் படித்தா போதும், இந்த வேதம் என்ன செய்யும்? தானாகவே அவர்களுக்குள் ஒரு புதிய ஆறுதலை உண்டாக்கும், ஒரு புதிய சமாதானத்தை உண்டாக்கும். எனவே பைபிள் வந்து ஒரு விலையேறப்பெற்ற ஒன்று. வேதத்தின்படி வேதத்தில் நம்ம என்ன நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம என்ன செய்யணும்? விலையேறப்பெற்றதை நம்ம பொக்கிஷமாக பெறணும்னா முதல் நம்ம எதை பெற்றுக்கொள்ளணும்? வேதத்தை பெற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது காரியம் எது விலையேறப்பெற்றது அப்படின்னு கேட்டால், we have a church worth supporting. திருச்சபை ரெண்டாவது எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் அது விலையேறப்பெற்றது. உலகத்தில் ஒரு மனிதனுக்கு எது இருக்கோ இல்லையோ, ஒரு திருச்சபை அவன் இருந்தால், தேவனுடைய திருச்சபையில் அவன் உறுப்பினராக இருந்தால், அது எப்படிப்பட்டது? விலையேறப்பெற்றது. நம்ம நினைக்கலாம் இந்த வேலை கிடைச்சா நம்ம விலையேறப்பெற்றவங்களாக இருக்கலாம் அல்லது எப்படி இருக்கலாம், நல்ல உயர்ந்தவர்களாக இருக்கலான்னு. ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் ஒருவன் இருந்தால் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? விலையேறப்பெற்றவனாக இருக்கிறான். ஸோ த சர்ச் இஸ் பீங் பில்ட் பை அவர் லார்ட் ஹிம்செல்ஃப். ஏன் திருச்சபை விலையேறப்பட்டதாக மாறுச்சு அப்படின்னு கேட்டால், அதை கட்டினவர் யார்? நம்முடைய ஆண்டவர். நீங்களும் நானும் அதில் என்ன செய்திருக்கிறோம்? இணைந்திருக்கிறோம். அப்போது ஒரு இப்போ உலகத்திலேயே ஒரு பெரிய பணக்கார ஒரு பெரிய பில்டிங் கட்டியிருந்தால் நம்ம என்ன நினைப்போம்? அந்த பில்டிங்கை பார்க்கும்போதே நமக்கு எப்படி இருக்கும்? சரி, இவர் கட்டினாரு, இதில் நம்ம ஒரு நாள் தங்கினா பார்க்குறவங்கெல்லாம் சொல்லுவோம்ல, நான் அந்த பில்டிங்கில் ஒரு நாள் தங்கிட்டேன் அப்படின்னு. ஆனால் தேவன் கட்டி வச்சிருக்கிற விலையேறப்பெற்ற திருச்சபையில் நம்ம இத்தனை காலமாக உட்காந்துருக்கோம். நம்ம என்ன நினச்சிருக்கோம்? அதை பெருசாக நம்ம அதை குறித்து நம்ம யோசிக்க நம்ம மறந்து விடுகிறோம். ஆனால் திருச்சபையானது ஆண்டவரால் கட்டப்பட்டது. மத்தேயு 16:18 வசனம் இயேசு கரெக்டாக சொல்வார். பாருங்க, மத்தேயு 16:18
நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்